بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين، سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا محمد وآله وأصحابه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من المؤمنين رجال صدقوا ما عاهد الله عليه، فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر، وما وجعلنا منهم أئمة يهدون بأمرنا لما صبروا وكانوا بآياتنا يوقنون. وقال النبي صلى الله تعالى عليه وسلم: الدين والنصيحة لله ولرسوله ولأئمة المسلمين ولعامتهم، أو كما قال عليه الصلاة والسلام. میرے قابل قدر حضرات علماء کرام، اللہ تبارک و تعالیٰ نے علم دین کی جو نعمت ہمیں عطا فرمائی ہے، اس نسبت سے ہم پر جو ذمہ داریاں عائد ہوتی ہیں، ضرورت ہے کہ ہم ان عائد ہونے والی ذمہ داریوں کا ادراک اور احساس رکھتے ہوئے اس کی ان کے حقوق کو ادا کرنے کا اہتمام کریں. یہ ایک بہت اونچا مقام ہے جو اللہ تبارک و تعالیٰ نے عطا فرمایا ہے. میں ایک مثال دوں گا. ہمارے حضرت مفتی محمود حسن صاحب گنگوہی نور اللہ مرقدہ، مفتی اعظم دارالعلوم دیوبند مظاہر سہارنپور، ایک مرتبہ میں حضرت کی خدمت میں حاضر تھا اور ایک صاحب ایک اور سرکاری عہدے دار کو لے کر حضرت کی ملاقات کے لیے لائے، اور آنے والے صاحب نے ان کا تعارف کراتے ہوئے حضرت سے عرض کیا کہ یہ ضلع مظفر نگر کے کلکٹر ہیں جو حضرت کی خدمت میں ملاقات کے لیے حاضر ہوئے ہیں. ان کلکٹر صاحب نے حضرت سے درخواست کی ہے کہ کوئی نصیحت فرمائیے. حضرت نے بہت مختصر نصیحت فرمائی کہ بھائی، اس عہدے اور منصب کی نسبت سے آپ کو جو سہولتیں دی گئی ہیں، ان سہولتوں سے فائدہ اٹھانا اور جو اختیارات دیے گئے ہیں ان اختیارات کو استعمال کرنا، اور اس عہدے اور منصب کی نسبت سے جو ذمہ داریاں آپ پر لاگو کی گئی ہیں ان کی ادائیگی میں غفلت برتنا، یہ اچھی بات نہیں. یہاں کل تین چیزیں ہیں، اسی کو پوری کرنے والی. عہدہ اور جو منصب ہوا کرتا ہے، تو اس عہدے اور منصب کے اندر جس کو بھی وہ عہدہ حوالے کیا جاتا ہے، چاہے وہ وزارت عظمیٰ کا ہو یا صدارت کا ہو یا اور کوئی عہدہ ہو، اس عہدے میں تین چیزیں ہوا کرتی ہیں. اصل تو عہدہ اور منصب نام ہے کچھ ذمہ داریوں کے مجموعے کا. کچھ ذمہ داریاں ہوتی ہیں، اور جتنی ذمہ داریاں بڑی ہیں اونچی ہیں، اسی مناسبت سے وہ عہدہ بھی اونچا اور بڑا سمجھا جاتا ہے. جس آدمی کو ان ذمہ داریوں کی ادائیگی کے لیے تجویز کیا جاتا ہے، مقرر کیا جاتا ہے، گویا یوں کہا جاتا ہے کہ اس عہدے پر اس کا تقرر ہوا. یہ عہدہ کوئی خوش ہونے کی چیز نہیں ہے، بلکہ یہ تو ایک بہت بڑا بوجھ ہے जो उस साहिब मनसब के ऊपर लादा जाता है। इन जिम्मेदारियों को अदा करने के लिए ज़रूरत होती है दो चीज़ों की। कुछ इख्तियारात भी दिए जाने चाहिए और कुछ सहूलतें भी दी जानी चाहिए। अगर किसी को ओहदा और मनसब तो दिया जाए, वो जिम्मेदारियां जो हैं ओहदे वाली वो उसके हवाले की जाए, लेकिन साथ में उसको सहूलतें फैसिलिटीज जिसको कहते हैं वो और इख्तियारात यानी पावर्स न दिए जाएं, तो उसका नतीजा ये होगा कि उस ओहदे से मुतालिक जो जिम्मेदारियां उसकी हैं वो उसको कमा हक़ अदा नहीं कर सकेगा। एक कंपनी का किसी को अगर डायरेक्टर बना जाए, मैनेजिंग डायरेक्टर, उस कंपनी को चलाने की उसको जिम्मेदारी, तो अब मैनेजिंग डायरेक्टर की हैसियत से उसके ऊपर जिम्मेदारियां डाली गई। ये तो है असल उसका काम और यही उसको करना है, लेकिन ये आदमी ये काम कर नहीं सकता जब तक कि उसको दो और चीज़ें न दी जाए, और वो हैं इख्तियारात, पावर्स। पर उस कंपनी में जितने भी मुलाजिम रखे जाएंगे, उन मुलाजमीन को मुकर्रर कर उनके तकर्रुरी का गया, उनको उस जगह पर रखने का, वहाँ से हटाने का, उनकी तनख्वाह के बढ़ाने का, घटाने का, उनको छुट्टी रुख्सत देने न देने का, सारे पावर्स उसी को होते हैं। इसलिए कि अगर ये पावर्स उसके पास ना हो तो उसके नीचे जिन लोगों को रखा गया है कोई भी उसकी बात मानेगा, क्योंकि इसके पास क्या है, हमारा क्या बिगाड़ेगा, ये कुछ कहेगा तो कोई उसकी बात पर अमल नहीं करेगा। तो ये पावर्स गोया इसीलिए दिए जाते हैं कि वो अपने इस फर्ज मनसबी को, जो जिम्मेदारियां उसको दी गई है, उसको कमाए हक़ अदा कर सके। साथ ही साथ इन पावर्स और इख्तियारात के साथ साथ फैसिलिटी और सहूलतें भी दी जाती हैं। उसको मकान दिया जाएगा, उसको फ़ोन किया जाएगा, उसको और भी बहुत कुछ, एक दफ्तर, उस दफ्तर में दौरे हाजिर के अतबार से किसी कंपनी को चलाने के लिए जिन जिन चीज़ों की ज़रूरत होती है वो सब उसके हवाले की जाएगी, ताकि उसके ज़रिए से वो अपने फ़र्ज मनसबी को कमा हक़ अदा कर सके। ये तीन चीज़ें हुई। अब इन तीन चीज़ों में अगर देखा जाए तो हकीकत में तो असल चीज़ तो वो जिम्मेदारियां हैं जो उसके हवाले की गई है, जिनको उसको अंजाम देना है, लेकिन चूंकि वो इन जिम्मेदारियों को अच्छी तरह कमा हक़ अंजाम दे नहीं सकता जब तक कि बाकी दो चीज़ें, इख्तियारात यानि पावर्स और सहूलतें यानि फैसिलिटी, उसको न दी जाए। अब अगर वही मैनेजिंग डायरेक्टर जो है वो उन इख्तियारात और फैसिलिटी को तो इस्तेमाल करता है, उनसे तो बड़ा भरपूर फ़ायदा उठाता है, लेकिन जो जिम्मेदारियां उसके हवाले की गई हैं उनकी अदायगी में कोताही करता है, आप ही बतलाइए कि वो कंपनी के जो मालिकान हैं वो कब तक उसकी इस रविश और अंदाज को बर्दाश्त करेंगे। कुछ मुद्दत तक तो उसको तंबीह करेंगे, भाई आपको तो ये काम करना है, आपको ये सब सहूलतें इसीलिए दी गई थी, ये इख्तियारात इसीलिए दिए गए थे कि आप अपने काम को अच्छी तरह अंजाम दे सकें। आप हम इन सहूलतों से अपना ऑर्डर चला रहे हैं, फ़ायदा उठा रहे हैं, गाड़ी में इधर से उधर जा रहे हैं, सफ़र कर रहे हैं, भत्ता ले रहे हैं सफ़र का, सब कुछ कर रहे हैं, लेकिन अपनी जिम्मेदारियाँ अदा नहीं करते, तो कुछ मोहलत तो दी जाएगी। उस मोहलत के अंदर भी वो अगर अपने आप को ठीक और दुरुस्त न कर लें तो फिर उसको वहाँ से हटा दिया जाएगा। बस अल्लाह तबरक ताला ने अहले इल्म होने की निस्बत से हम पर कुछ जिम्मेदारियाँ डाली हैं और उन्हीं जिम्मेदारियों की अदायगी हम अच्छी तरह कर सकें, इसलिए अल्लाह तबरक ताला ने हमें बहुत सारी फजीलतें भी अता फरमाई। आलिम दीन होने की हैसियत से जो हमारा मकाम है वो कुरान और हदीस के अंदर वाज़ह किया गया है। अब हम एक आलिम हैं, इस नाते से लोगों के ऊपर अपना रौब जमाते रहें, हुक्म चलाते रहें, और अपनी जो जिम्मेदारी है, अपना काम है, वो करते न करें, तो ये मामला अल्लाह ताला ज़्यादा मुद्दत तक चला सकेंगे, चलाएंगे नहीं, बल्कि इस ओहदे से हमें गोया हटा दिया जाएगा, गोया माजूर किया जाएगा। यही گویا ہر ذمہ داری کا حال ہوا کرتا ہے۔
அந்தஸ்துகளை கூட்டி எங்களுக்கு பல விடயங்கள் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கூறுவாங்க. பயான்கள் செஞ்சிருக்கிறாங்க. இதனுடைய சிறப்புகளே சிறப்புகளை பற்றி இவைகளெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவர்களுக்கு எங்களுக்கு தந்ததுன்னா, உலமாக்களாகிய எங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் நாங்கள் சரியான முறையில் நிறைவேற்றணும் என்பதற்காக வேண்டி. மற்ற மக்கள் வரையில் தீன கொண்டு போய் சேர்க்கிறது, அவர்களுடைய தீன விளங்கப்படுகிறது, இந்த பொறுப்பை சரியான முறையில் அவங்க செய்யணும் என்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த மாதிரி அந்தஸ்து நிலைகளுக்கு தந்து வச்சிருக்கிறார். நாங்கள் இந்த அந்தஸ்துகளை பாவிச்சுக்கிட்டு எங்களை வேலைகளை நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம், சரியாக தரப்பட்டிருக்கக்கூடிய பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றினேன்னு சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கொஞ்சம் எங்களுக்கு முகலத் தருவான், காலம் தருவான். அதற்கு பின்னால் பொறுப்பிலிருந்து எப்படி நீக்கப்படுதோ அந்த மாதிரி எங்களை அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஓரமாக ஆக்கிடுவான். அதனால் இது பொதுவாக எல்லாத்துக்கும் உரிய விஷயம் தான். இது துனியாவுடைய விஷயங்களுக்கு மட்டும் உள்ள விஷயம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு விடயம் இல்லை, எல்லாத்துக்கும் உரிய ஒரு பொதுவான ஒரு விஷயம். என்னென்னா, பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இந்த சலுகையும் பவரும் கொடுக்கப்பட்டது. அது என்னத்துக்கு கொடுக்கப்படுறதுன்றா, இந்த பொறுப்பை நிறைவேற்ற தான் கொடுக்கப்படுறதே ஒழிய, இந்த பொறுப்பில் இருக்கிறாரு பொறுப்பை சரியாக செய்யாமல் அதை பாவிச்சு கொண்டு இருக்கிறதுக்காக வேண்டி அல்ல. இந்த விஷயத்தை தான் நல்லதான் தெளிவாக நீளமாக சொன்னாங்க. நான் உங்களுக்கு இவ்வளோமாக்கு சுருக்கமான முறையில் நான் அந்த விஷயத்தை
அல்லாஹ் தபாரக் தஆலா நே عالم دین ہونے کی حیثیت سے آپ حضرات کو بڑا اونچا مقام عطا فرمایا. حضرات انبیاء علیہ الصلوۃ والسلام کا وارث اور جانشین قرار دیا, اور یہ ایسا اونچا مقام ہے کہ اس دنیا کے اندر مذہب اور ملت کے اعتبار سے کوئی اور اس کا اس سے اونچا مقام قرار نہیں دیا جا سکتا. تو اب اس کی ذمہ داریاں جو ہیں وہ وہی ہیں جو حضرات انبیاء علیہ الصلوۃ والسلام کے حوالے کی گئی تھی. فرض منصبی وہی ہے. نبی کریم صلی اللہ تعالیٰ علیہ وسلم کو اللہ تبارک و تعالیٰ نے جن کاموں کو انجام دینے کے لیے, جن مقاصد کو برلانے کے لیے, اور جن وظائف نبوت کو ادا کرنے کے لیے دنیا میں بھیجا, وہی کام نبی کریم صلی اللہ تعالیٰ علیہ وسلم کی تشریف بری کے بعد علماء کو انجام دینے ہیں. ان میں ایک تو قرآن پاک کے الفاظ کی تعلیم ہے, جو سلسلہ مکاتب کی شکل میں مدارس کے اندر بھی جاری ہے, ناظرہ حفظ تجوید و قراءت کی شکل میں. قرآن اور سنت کے علوم اور معارف سے لوگوں کو واقف کرنا, تعلیم کتاب و حکمت جس کو تعبیر کیا گیا قرآن کے اندر, تزکیہ یعنی لوگوں کے اخلاق کے بگاڑ کو درست کرنا, عقائد اور اعمال کے بگاڑ کو درست کرنے کی طرف توجہ کرنا, یہ بھی بولا علماء کرام کی ذمہ داری ہے. ظاہر ہے کہ یہ سارے کام کوئی عالم اسی وقت انجام دے سکتا ہے جبکہ وہ بھائی بگاڑ کو آپ درست کرنا وہی کر سکتا ہے جو خود بھی اپنے آپ کو پہلے اس طرح تزکیہ کروا کر ٹھیک کر چکا ہو اور دوسروں کی بگاڑ کو گویا ٹھیک کرنے کی صلاحیت رکھتا ہو. اسی طرح جو ہے نبی کریم صلی اللہ علیہ وسلم کو اللہ تعالیٰ نے امر بالمعروف نہی عن المنکر, احکام خداوندی کی تبلیغ اور حلال و حرام کی گویا احکامات سے لوگوں کو واقف کرنے کے لیے دنیا کے اندر مبعوث فرمایا تھا. یہ سارے کام اہل علم کو انجام دینے ہیں, اور ان کاموں کو انجام دینے کے لیے طریقہ وہی ہمیں اختیار کرنا چاہیے جو نبی کریم صلی اللہ تعالیٰ علیہ وسلم نے اختیار کیا, اور آپ کی دنیا سے تشریف بری کے بعد حضرات صحابہ رضوان اللہ تعالیٰ علیہ مجمعین نے جو انداز اختیار کیا, اسی انداز اور روش پر ہمیں اپنے آپ کو چلانا ہے. اس وقت ہماری سب سے بڑی ویسے بھی جس بیماری کی نبی کریم صلی اللہ تعالیٰ علیہ وسلم نے نشاندہی فرمائی ہے وہ یہی ہے, دنیا کی محبت, مال کی محبت, اور جاہ عہدے اور منصب کی محبت. حب مال اور حب جاہ یہ ایسی خطرناک چیزیں ہیں جس کے متعلق ترمذی شریف میں نبی کریم صلی اللہ تعالیٰ علیہ وسلم نے تنبیہ فرمائی ہے کہ کوئی ایسا بکریوں کا غلہ اور ریوڑ ہو جس کا چرواہا نہ ہو, یعنی اس کی بچہ حفاظت کرنے والا, نگرانی کرنے والا موجود نہیں, ایسے بکریوں کے ریوڑ میں ایسے ایسے گلے کے اندر اگر ایک خونخوار بھیڑیا چھوڑ دیا جائے تو اس بکریوں کے ریوڑ کو اتنا نقصان نہیں پہنچاتا ہے جتنا آدمی کے دین کو حب مال اور حب جاہ سے نقصان پہنچتا ہے۔ اس وقت ہمارے طبقے علماء کے اندر جو کمزوریاں آئی ہیں ان کمزوریوں میں یہ سر فہرست ہیں۔ ضرورت ہے کہ ہم اپنے اکابر اور اسلاف کی زندگیوں کا مطالعہ کرتے ہوئے اپنے آپ کو ان چیزوں سے دور رکھنے کا خصوصیت کے ساتھ اہتمام کریں۔ ہمارے بزرگوں کو بھی گویا دنیا کا لالچ حکمرانوں کی طرف سے دیا جاتا تھا لیکن وہ حضرات ذرا برابر بھی اس کی طرف توجہ اور التفات نہیں کرتے تھے۔ اللہ تبارک تعالیٰ نے ان کے قلوب کو ایسا مستغنی بنایا تھا، یہ گویا استغنا قرآن کی علوم کے ذریعے سے ہمارے دل کے اندر پیدا ہونا چاہیے۔ حضرت شاہ عبد القادر صاحب جیلانی رحمۃ اللہ علیہ کے حالات میں ہے، سلطان سنجر جس کی حکومت بہت بڑی تھی وسیع تھی، ایک مرتبہ اس نے اپنی حکومت کا پورا ایک صوبہ پورا ایک پروونس جس کا نام تھا نیمروز اس کو باقاعدہ جاگیر کے طور پر قطعے جیسے ہوتے ہیں جاگیر دی جاتی ہے، پرانے زمانے میں بادشاہ اور نواب جو ہیں اپنی حکومت کا کوئی گاؤں کوئی شہر کوئی علاقہ کسی کو دے دیتے تھے، اس کی آمدنی کا وہ مالک ہوتا تھا جہاں چاہے استعمال کرے۔ تو سلطان سنجر نے ان کا حکومت کا ایک پورا صوبہ تھا جس کا نام تھا نیمروز، حضرت شاہ عبد القادر صاحب جیلانی رحمۃ اللہ علیہ، حضرت پیران پیر رحمۃ اللہ علیہ سے جن کو ہم جانتے ہیں، ان کی خدمت میں پیش کیا تو حضرت رحمۃ اللہ علیہ نے اس کے جس خط پر یہ یعنی جس تحریر کے خط کے اندر وہ تحریر بھیجی تھی اسی کے پشت پر دو شعر انہوں نے لکھ کر کے بھیجے، زانگاہ کے یافتم یہ چوں یہ چوں چتر سنجری رخ بختم سیاہ باد گر در دلم مغ حوث ملک سنجرم، زانگاہ کے یافتم خبر ز ملک نیم شب من ملک نیم روز بیک خر بیک جو نمی خرم، کہ چوں چتر سنجری رخ بختم سیاہ باد، بادشاہ لوگ زمانے میں جب دربار میں بیٹھتے تھے تو ان کے تخت کے اوپر سایہ ڈالنے کے لیے ایک سائبان ہوا کرتا تھا، وہ کالے رنگ کا ہوتا تھا، تو کہا سلطان سنجر کے اس کالے رنگ کے سائبان کی طرح میرا نصیبہ بھی کالا ہو جائے، گر در دلم بود حوث ملک سنجرم، اگر میرے دل میں سنجر بادشاہ کے ملک کی ذرہ برابر بھی خواہش ہو، زانگاہ کے یافتم خبر دے ملک نیم شب، جب سے مجھے آدھی رات کے ملک کا پتہ چلا ہے مڈ نائٹ والے ملک کا مجھے پتہ چلا ہے حکومت کا، من ملک نیم روز بیک جب نمی خرم، یہ نیم روز ہے تو اس علاقے کا نام لیکن فارسی کا لفظ ہے، اس کا ترجمہ ہوتا ہے مڈ ڈے، کہ میں گویا نیمروز کی سلطنت کو ایک جو کے بدلے میں بھی لینے کے لیے تیار نہیں ہوں، یعنی جب سے اللہ تعالیٰ کے سامنے رات کو اٹھ کر کے راز و نیاز والی دولت مجھے حاصل ہوئی ہے مجھے اس کی ضرورت نہیں ہے، یہ استغنا والی کیفیت۔ حضرت شاہ غلام علی صاحب دہلوی رحمۃ اللہ علیہ جو حضرت مرزا مظہر جانے جانے رحمۃ اللہ علیہ کے بڑے خلیفہ اور پورے ہندوستان کیا یہ روسی ریاستیں اور عراق اور شام وغیرہ سے بھی بڑے بڑے علماء ان کی خدمت کے اندر آتے تھے اپنی اصلاح کے لیے، تو وہ ان کا حضرت مولانا علی میاں صاحب رحمۃ اللہ علیہ نے جو ہے تاریخ دعوت و عزیمت میں لکھا ہے کہ 500 ذاکرین کا مجمع تو مستقل ان کی خانقاہ کے اندر رہتا تھا اور روزانہ آنے جانے والے دوسرے مہمانوں کی تعداد الگ، تو یہ ٹونک کے جو نواب تھے میر خان ان کے عقیدت مند تھے، انہوں نے ایک مرتبہ جو ہے چاہا کہ کوئی جاگیر ان کی خدمت میں پیش کریں، اس کے جواب میں انہوں نے فرمایا کہ ماں آبروئے فقر و قناعت نمی بنے بریں با میر خان بگو کہ روزی مقدر است، کہ ہم اپنے فقر اور قناعت کی عزت و آبرو کو ڈبونا نہیں چاہتے، میر خان سے کہہ دو کہ روزی تو اللہ تعالیٰ کی طرف سے مقرر ہے۔ تو یہ حضرات جس استغنا کے ساتھ اپنے ان خدمات کو انجام دیتے تھے، حضرت مرزا میاں جی نور محمد صاحب جنجانوی رحمۃ اللہ علیہ جو حضرت حاجی امداد اللہ صاحب جو ہمارے تمام اکابر کے شیخ ہیں، سید الطائفہ اسی لیے ان کو کہا جاتا ہے، ان کے شیخ تھے، حضرت میاں جی نور محمد صاحب جنجانوی رحمت اللہ علیہ ایک مرتبہ ایک بہت ریاضت کیا ہوا سادھو ان کے پاس آیا. اس سادھو نے باقاعدہ دور سے ہمالیہ کی چوٹی سے ایک نور کا نکلتا ہوا یہ دیکھا, اسی کی نشان لے کر کے پہنچا ان کی خدمت میں, ان کے پاس رہا. اور جب جانے لگا تو وہ حضرت میاں جی کو کہتا ہے کہ میاں جی تمہارے پاس دھن کی یعنی دولت کی کمی معلوم ہوتی ہے, ہماری جو ہے ہماری اس میں وہ یہ پڑی ہوئی ہے کہ کیمیا کا نسخہ وہ لے لو. تو میاں جی رحمۃ اللہ علیہ جواب میں کہا مجھے اس کی ضرورت نہیں. اس نے پھر کہا کہ لے لو. آپ نے کہا مجھے اس کی ضرورت نہیں. اس نے پھر کہا تو آپ نے ڈھیلا اٹھا کر کے دیوار کے اوپر مارا, وہ پوری دیوار سونے کی. تو وہ سادھو دیکھ کر کے کہتا ہے ہاں آپ کو ضرورت نہیں ہے. تو حقیقت تو یہ ہے کہ جس استغنا کے ساتھ ہمارے ان اکابر نے دین کی خدمات کو انجام دی ہے, اس دور کے اندر ضرورت ہے کہ ہم بھی وہی طریقہ اپنائیں. آج عوام جب دیکھیں گے کہ یہ خواص علماء وہ بھی مال کے ساتھ اسی طرح محبت کرتے ہیں جس طرح ہم کرتے ہیں, عہدہ اور منصب کے وہ بھی اسی طرح خواہش مند ہے جس طرح ہم ہیں, عوام جب یہ منظر دیکھتے ہیں ان کے قلوب کے اندر علماء کی جو وقعت ہونی چاہیے وہ ختم ہو جاتی ہے, اور ان کی ذات سے جو فائدہ ہونا چاہیے وہ باقی نہیں رہتا. اس لیے یہ چیز جو ہے اللہ والوں کی خدمت میں رہنے سے حاصل ہوتی ہے, استغنا والی کیفیت.
நபிமார்களுடைய வாரிசுகளாக ஆகிறது சாதாரண அந்தஸ்தல் தீன் அடிப்படையில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதை விட உயர்தரமான அந்தஸ்து வந்து கிடையவே கிடையாது. அவ்வளோ உயர்ந்த பெரிய ஒரு அந்தஸ்து அல்லாஹ்வுக்கும் எங்கள் அனைவருக்கும் தந்திருக்கிறேன். அதனால் நாங்கள் அந்த நபியுடைய வாரிசாக இருப்பதனால அந்த நபி என்ன பொறுப்பை செஞ்சாங்களோ அந்த பொறுப்பை நாங்கள் வாரிசுகாரங்களாகிய நாங்கள் அதை எடுத்து செய்வது அவசியமாகும். ஹன்ஸல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று பொறுப்புகளோடு இந்த உலகத்துக்கு வந்தாங்க. மூன்று பொறுப்புகளோடு இந்த உலகத்துக்கு வந்தாங்க. அதில் ஒன்று என்னன்னா திலாவத்துல் குர்ஆன், குர்ஆனை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதில் குர்ஆனை பார்த்துவதாக இருக்கலாம், ஹிஃப்ஸ் செய்வதாக இருக்கலாம், அதுக்கு மேலே கிராஹத்துகள் படிப்பதாக இருக்கலாம், ஓதுவதாக இருக்கலாம். இந்த அடிப்படையில் இந்த குர்ஆனை ஓதி இந்த குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அல்லாஹ் ஜல்லாலுஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார். அப்போ அதை எத்தி வைக்கிறது, அதை செய்கிறது எங்கள் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பாக இருக்கப்பட்டிருக்கிறது. வெறும் குர்ஆன் ஓதுறது மட்டும் இல்லை, குர்ஆனுடைய சட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இது பொறுப்பு. அடுத்தது இன்னொரு பொறுப்பு அல்லாஹ் ஜல்லாலுஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார். தஸ்கியத்துல் நஃப்ஸ், அதாவது மக்களுடைய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட அந்த சிபாத்துகளை இல்லாமலாக்கக்கூடிய உண்டு. இந்த பொறுப்பையும் அல்லாஹ் ஜல்லாலுஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த விடயத்தையும் செஞ்சாங்க. அவர்கள் சொல்லும்போது ஒரு விஷயத்தை சொல்லி காட்டினாங்க, ஒருத்தர் மற்றவங்களை தஸ்கியா செய்கிறதாக இருந்தா ஆரம்பத்தில் அவர் பயிற்றுவிக்கப்பட்டு அவர் முதலாவதாக முசத்தாவாக இருக்கணும், இருந்தால் தான் மற்றவங்களை தஸ்கியா பண்ண முடியும். அவர் முசத்தாவாக அவசியம் அப்படின்னா அவர் முயற்சி செஞ்சு முதலாவது அந்த கெட்ட பண்புகள் மக்மூமான சிபாத்துகள் இவைகள் எல்லாத்திலிருந்தும் அவர் நீங்கக்கூடிய நீங்களும் முயற்சி செஞ்சு அந்த அதை நீக்கக்கூடிய முறையையும் அவர் படிக்கணும். அதுக்கு பின்னால் தான் அவர் மற்ற மக்களை என்ன செய்ய முடியும், தஸ்கியா பண்ண முடியும். இது ரெண்டாவதாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த பொறுப்பு. மூன்றாவது பொறுப்பு என்னென்னா அம்ருல் மஅரூஃப் நஹ்யி அனில் முன்கர் தஅவா. இந்த பொறுப்பு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு கொடுத்தார். குர்ஆனில் இருக்கக்கூடிய சட்டங்கள் சட்ட திட்டங்கள் இவைகளை மற்ற மக்களுக்கு ஏற்கிறது, அதை எடுத்து நடக்க வைக்கிறது, அதுக்கு மாற்றமாக நடந்தாங்கன்னா அதுக்கு அதை எச்சரிக்கை செய்கிறது, இந்த விடயங்கள் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த மூன்று பொறுப்பையும் கொடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அனுப்பி வச்சாங்க. இந்த அதனால் வரசாக்களாகிய நாங்கள் இந்த மூன்று பொறுப்பையும் எடுத்து செய்வது அவசியமாகும். ஏன்னா அதனால தான் நாங்கள் வரசாக்களாக ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்பா வாப்பா செஞ்ச வேலை பிள்ளைகள் செய்கிற மாதிரி யாருடைய வாரிசுகளாக நாம் இருக்கிறோமோ அவங்களோட வேலையை நாம் ஒவ்வொருத்தரும் செய்வது அவசியமாக இருந்திருக்கிறது. அதுக்கு பின்னால் அவங்க சில சம்பவங்களை சொல்லி காட்டினாங்க. நாங்கள் உலமாக்களாக இருக்கக்கூடிய நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த பொறுப்பு, இந்த அந்தஸ்து இவைகளை வச்சு நாங்கள் துனியாவுடைய ஆசை, துனியா இருக்கக்கூடிய பற்று, முகப்பத் இதிலிருந்து நாங்கள் தூரமாக முப்புல் ஜா முப்புல் மால் இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி திருமணியில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை சொல்லி காட்டினாங்க. எனக்கு சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு ஆட்டு மந்தை உங்களுக்கு பசியோட மிச்சம் பசியோடு இருக்கக்கூடிய ஒரு ஓனாயை ஒன்று அனுப்பினா எப்படி அந்த ஓனாய் அந்த ஆட்டு மந்தையில் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்துவோம், அதையும் விட நஷ்டத்தை ஏற்படுத்த தீண்ட நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயம்தான் முப்புல் மாலும் முப்புல் ஜாவும் என்னென்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்க சொன்ன ஹதீஸ் திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த ரெண்டு விடயத்திலிருந்தும் நாங்கள் அதிகமாக தூரமாக இருக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்யணும். அதை தூரமாக இருக்கணும். அல்லாஹ் ஜல்லாஹு எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய இல்மும் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய தீன் இதில் இதன் மூலமாக நாங்கள் எல்லாத்தில இருந்தும் இஸ்திர்னாவுடைய தன்மையை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். அது இந்த தன்மை எப்போ வரும்ண்டா, அது அந்த பெரியார்களோட உட்கார்வதின் மூலமாக அவர்களோட தொடர்பு வச்சிருக்கிறதன் மூலமாகத்தான் இந்த நிலைமை ஏற்படும். அதுக்கு மூன்று சம்பவங்கள் சொல்லி காட்டினாங்க. பெரியார்கள் அவர்கள் எந்த காலமாக இருந்தாலும் சரி தீன்தாரிகளை துணியாதாரிகள் அதாவது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க ஆட்சி அதிகாரங்களை காட்டி அவர்கள் அவர்களின் பக்கம் திரும்பி கூட பார்ப்பாங்க, ஆனால் அவங்க அந்த வலையில் மாட்ட மாட்டாங்க என்பதற்கு மூன்று உதாரணங்களை சொல்லி காட்டினாங்க. முதலாவது சம்பவம் சொல்லி காட்டினாங்க அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சம்பவம். அந்த காலத்தில் இருந்த அரசர் அவர் என்ன செஞ்சாருன்னா அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு ஒரு பகுதியை ஒதுக்கி கொடுத்தாரு. அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அவங்களுக்குன்றே ஒதுக்கி கொடுக்கிறது. எங்கள் நாட்டிலே மதசரத்தை ஒதுக்கி கொடுத்தாங்க தானே ஒரு ஊரை. இந்த மாதிரி ஒரு ஊரை பூர்த்தியாக அப்துல் காதிர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு எழுதி எழுதி கடிதத்தை அனுப்பி வச்சார். இந்த ஊர் உங்களுக்கு தான் எல்லா அதுக்கு பின்னால் அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செய்யலாம். அந்த அளவுக்கு பூர்த்தியான இத்தியாரோடு அந்த ஊர் அவருக்கு கொடுக்கப்படும் சொந்தமாக. அந்த கடிதத்தில் அவங்க ரெண்டு பைத்து எழுதி அனுப்பினாங்களாம். அந்த பைத்தை அவங்க அந்த படித்து காட்டினாங்க. அதனுடைய சுருக்கம் என்னன்னு சொன்னால் அரசு தர்பாரில் மேலில் புடவை ஒன்று போடப்பட்டிருக்கும். கழுத்த புடவை வந்து என்னதுக்கு அவருக்கு நிழலுக்காகவே அதை உதாரணம் காட்டி அவங்க அதுக்கு பதிலெழுதி அனுப்பினாங்க ரெண்டு வயிற்றில். என்னென்றா எங்கள் உள்ளத்தை அந்த அரசனுடைய தலைக்கு மேலால் தொங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த கோர்வ மாதிரி கருத்த கோர்வ மாதிரி ஆக்கிறதுக்கு நான் விரும்பலை. நீங்கள் இதை எழுதி எனக்கு அனுப்பிக்கிறீங்க இந்த ஊரை, ஆனால் இந்த விஷயத்தை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எனக்கு அரை இரவினுடைய அல்லாஹினுடைய ஆட்சி எனக்கு ஞாபகம் வருது. அதனால் நான் இதை எடுத்து அதை அதை உண்றதுக்கு நான் விரும்பலைன்னு சொல்லி அவங்க ஒரு பைத்தை ரெண்டு பைத்தை எழுதி அனுப்பினாங்க அந்த அரசன். அந்த ஊர் அவங்க எடுக்கலை. மாறாக அல்லாஹோட அந்த நேரத்தில் நான் எழுப்பி அவனை வணங்குறதின் மூலமாக இருக்கக்கூடிய இன்பம், அதன் மூலமாக இருக்கக்கூடிய இன்பம் இருக்குது. இந்த ஊர் கிடைக்கிறது மூலமாக கிடைக்க போகிறது அந்த இஸ்லீம்னா வரமாட்டாரு. அதனால் எனக்கு இது அவசியம் இல்லை, எனக்கு அது போதும்னு சொல்லி அவங்க கடிதம் எழுதி அனுப்பினாங்க. அதே போல் ரெண்டாவது ஒரு சம்பவம் சொல்லி காட்டினாங்க. ஒரு பெரியாருடைய சம்பவம், அவங்க அவங்க எப்படியாப்பட்டவங்களாக இருந்தாங்கன்னு சொன்னால் ஈராக் போன்ற பகுதிகளில் இருந்து அரபிகள் கூட கஸ்தியாவுக்காக வேண்டி அவர்கள்ட்ட வந்து போகக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்தளவு மிக முக்கியமான ஒரு பெரியாராக அவங்க இருந்தாங்க. இவர்கிட்ட பேரையை சொன்னது நீங்கள் கேட்டுருந்தீங்க. அவங்கள்ட்ட இப்படி வந்துட்டு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு சிலாக்கள் வேண்டிக் கொண்டாங்க, உங்கள்ட்ட இங்கே பெருச சாமான்கள் அப்படி இப்படி எதுவுமே கிடையாது, அதனால் நாங்கள் உங்களுக்கு என்ன சரி தந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டாங்க. அவங்களும் என்ன செஞ்சாங்க, அந்த விஷயத்தை பூர்த்தியாகவே மறுத்துட்டாங்க, தேவை இல்லைன்னு சொல்லி அவங்க மறுத்தாங்க. மூன்றாவது ஒரு சம்பவத்தை சொல்லி காட்டினாங்க. அவங்கள்ட்டையும் ஒரு தூர பகுதியில் இருந்து ஒரு மனிதர் வந்தார். வந்து அவர்களுடைய ஒரு மலப்பகுதியிலிருந்து ஒரு வெளிச்சத்தை பார்த்து அவங்கள மஜ்மால வந்து அந்த மனுஷன் சேர்ந்தார். தூர பகுதி ஒன்று இருந்தது இமாலய அதன் பகுதியிலிருந்து அப்படியே வந்து அவங்கள்ட்ட ஒரு வெளிச்சத்தை பார்த்தே அவங்கள்ட்ட வந்து சேர்ந்தாங்க. சேர்ந்து கொஞ்ச காலம் அவங்கள்ட்ட இருந்துட்டு அதுக்கு பின்னால் அவங்க வாபசாகி போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவருக்கு கொஞ்சம் அந்த நல்ல கீமியா என்று இருக்கக்கூடிய விஷயங்கள் மிகப்பெரிய கீமியா சாதாரணம் கீமியான்னு சொல்லி தங்கமாக்கக்கூடிய ஒரு கலை வந்து இருந்தது தானே, அந்த கலையை தெரிஞ்ச மனிதர் அவர் ஹசரத்துக்கிட்ட அந்த விஷயத்தை பற்றி பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு ஒன்றுமே தேவையில்லை, அது அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுவார் திருப்பி திருப்பி இல்லை, நீங்கள் கொஞ்சம் வசதியில் கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால் நீங்கள் இதுகளை கற்றுக்கொண்டீங்க நல்லமையினோடனே அவன் ஒன்றும் கற்றுக்கொள்ளலை. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ணு துண்டு சுவத்தில் அடித்தாங்க, அந்த சுவர் ஃபுல்லாக தங்கமாக ஆகிடு. அதை பண்ணோடனே அவர் சரிட்டான், சரி சரி உங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொல்லி அவர் போயிட்டார். இந்த மூணு சம்பவத்தை சொல்லிக்காட்டி என்னத்தை சொல்கிறாங்கன்னா, இந்த இஸ்திரனா இருக்குது தானே, இது எங்கள் உலமாக்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவசியம். முப்பல் ஜா முப்பல் மால், இந்த ரெண்டுல இருந்தும் உலமாக்கள் தூரமாக இருக்கிறது அவசியமாகும். தீனை வச்சு தீனுடைய அயுமை வச்சு இஸ்திரனா முஸ்தகனிகளாக நாங்கள் ஆகணும். மற்ற துணியாவுடைய எந்தொட்டி பக்கமும் நாங்கள் தேவைப்படக்கூடியவர்களாக ஆகக்கூடாது. இதை வச்சே நாங்கள் போதுமாக்கிக்கொள்ளும். அடுத்த ஒரு விஷயம் முக்கியமாக சொன்னாங்க, உலமாக்கள் துனியாவில் இருக்கக்கூடிய விடயங்கள் ஆசைப்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. முப்பல் ஜா முப்பல் மால் உலமாக்களுக்கு இருக்குமாட்டா, பொதுமக்கள் இதை பார்த்து பொதுமக்களுடைய உள்ளத்திலிருந்து உலமாக்களுடைய வக்கார் இல்லாமல் போயிடும். பொதுமக்களாக பின்னால் உலமாக்களை உலமாக்கள் சொல்லக்கூடிய விடயங்களே நடக்க மாட்டாங்க. எப்படி எங்களுக்கு துணியா ஆசையா இருக்குதோ, எங்களுக்கு எப்படி பட்டம் பதவியால் ஆசையா இருக்குதோ, அது இந்த உலமாக்களுக்கு இருக்குது தானே என்று அவங்க உலமாக்களை விட்டு தூரமாக. அதனால் இந்த ரெண்டு பண்பும் எங்கள்கிட்ட இருக்கக்கூடாது, இதை இல்லாமலாக்குறதுக்காக நாங்கள் முயற்சி செய்யணும். அதை இல்லாமலாக்குறதுக்காக வேண்டி எந்த வழியை நாங்கள் கையாளணும் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழியை கையாளினாங்களோ, அவர்களுக்கு பின்னால் சஹாபாக்கள் எந்த வழியை கையாளினாங்களோ, அவர்களுக்கு பின்னால் பெரியார்கள் எந்த வழியை கையாண்டார்களோ, அந்த வழியின் மூலமாகத்தான் நாங்கள் இதை இல்லாமலாக்க முயற்சி செய்யணும். அது என்ன வழி என்றால், அப்படியாப்பட்ட முரப்பிகளிடத்தில் போய் உட்கார்ந்து எங்களுடைய இந்த ரகா இதுகளை நீக்கிறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய முயற்சி. இதில் ஒவ்வொருவரும் நாங்கள் ஈடுபடணும். ஈடுபடுவதன் மூலமாக குப்புல் ஜா குப்புல் மார் இது எங்களுடைய விட்டு தூரம்.
அல்லாஹ் தபாரக் வ தஆலா கே சாத் ஜிஸ் நௌ கா தாலுக் அஹ்லே இல்ம் கோ பைதா கர்னா சாஹியே, அல்லாஹ் கி மக்சூஸ் இபாதாத் عبادات کا اہتمام ذکر اللہ کا اہتمام نبی کریم صلی اللہ تعالیٰ علیہ وسلم کی عبادات کا جو حال تھا, حضرات صحابہ جو اہتمام کرتے تھے, ہمارے اسلاف کرام کے ہاں جو یہ سلسلے جاری تھے, انہی طریقوں کو اپنے بزرگوں اپنے مشائخ کی سرپرستی میں اختیار کر کے آدمی اپنے قلب کا تعلق اللہ تعالیٰ کے ساتھ قائم کرے. یہ معمولات جو ہیں یعنی ذکر اللہ کی شکلیں مختلف, قرآن پاک کی تلاوت ہے, تہجد کا اہتمام ہے, تہجد کا اہتمام ہے اور اذکار ہیں صبح اور شام کے, اور دوسری تمام شکلیں جو ہیں اللہ تعالیٰ کے ساتھ قلب کے تعلق کو مضبوط کرنے کی, وہ تمام اہل علم کو اختیار کرنے کی ضرورت ہے. دو سلسلے ہیں, ایک تو نبی کریم صلی اللہ علیہ وسلم کا وہ سلسلہ, آپ کی تنہائیوں میں آپ عبادت کر کے اللہ تبارک تعالیٰ کے ساتھ اپنے تعلق کو مضبوط فرماتے تھے. دوسرا اللہ تبارک تعالیٰ کی طرف سے جو کام آپ کے حوالے کیا گیا تھا, مخلوق میں آ کر کے اللہ کے ان پیغامات کو پہنچانے کا اہتمام کرتے تھے. تو ایک یہ دو سلسلے ہیں, بندے کا تعلق اللہ تعالیٰ کے ساتھ, اور بندے کا تعلق دوسرے بندوں کے ساتھ اللہ کے دین کو پہنچانے کے لیے. اب ہمارا سلسلہ کیا ہے, ہم یہ تدریس وغیرہ کے سلسلے جاری رکھے ہوئے ہیں اور دین کی یہ ساری چیزیں دوسرے بندوں تک پہنچا رہے ہیں, لیکن اس گویا بندوں کے ساتھ جو تعلق ہے اور دین کو وہاں پہنچانے کا سلسلہ ہے, اس کی جو روح ہے وہ دراصل اللہ تبارک تعالیٰ کے ساتھ کا تعلق ہے. وہ تعلق جتنا زیادہ مضبوط ہوگا اتنا ہی اس کے اندر یعنی مخلوق کے ساتھ آپ جو یہ سلسلہ تبلیغ احکام کا کریں گے اس میں جان پڑے گی, اور جتنا اس میں کمی آئے گی یہ خالی ظاہری شکل و صورت رہ جائے گی. حضرت مولانا محمد الیاس صاحب رحمۃ اللہ علیہ کے متعلق ہمارے حضرت مفتی صاحب ان کے ساتھ کئی جگہوں پر خود جماعت میں گئے ہیں، میوات کے سفروں میں گئے ہیں۔ حضرت مفتی صاحب فرماتے ہیں کہ حضرت معالیہ صاحب رحمۃ اللہ علیہ فرماتے تھے کہ جب بھی کبھی کسی اجتماع میں یا کسی اور اس طرح کی نسبت سے میوات جانا ہوتا ہے تو وہاں سے آنے کے بعد میں یا تو رائے پور یا سہارنپور خانقاہ میں 3 روز کے لیے جاتا ہوں، اور اگر اس کا موقع نہ ہو تو نظام الدین کے اندر 3 روز کا اعتکاف کرتا ہوں، تاکہ لوگوں کے ساتھ میل جول کی وجہ سے قلب کے اندر جو غبار آیا ہے، جو قدرتیں آئی ہیں، وہ دور ہوں۔ انسانوں کے ساتھ آدمی جب ملتا ہے نا تو گویا ہر آدمی کا دل دوسرے کے دل سے کچھ نہ کچھ حاصل کرتا ہے۔ تو اب عوام کے ساتھ آپ دین کی محنت کی نسبت سے جب لگیں گے تو عوام، جہاں آپ اپنی بات پہنچائیں گے وہاں عوام کے قلوب کا اثر بھی آپ کے قدموں پر پڑے گا۔ میں ایک مثال دیتا ہوں، چھری ہے، چھری کاٹنے کا کام کرتی ہے۔ آپ چھری سے آپ سبزی کاٹیں گے، کاٹتی رہے گی، لیکن جہاں چھری اس سبزی کو کاٹتی ہے وہاں وہ سبزی بھی چھری کی دھار پر کیا کرتی ہے، اثر کرتی ہے۔ کچھ مدت تک، 1-2 روز تک کاٹنے کے نتیجے میں پھر چھری کی دھار کی وہ تیزی جو پہلے تھی وہ باقی، اس کو پھر تیز کرنا پڑتا ہے۔ اگر تیز نہیں کریں گے تو چند دنوں کے بعد کیفیت یہ ہوگی کہ وہ چھری اپنا کام کرنا چھوڑ دے گی۔ یہ آج کل کی اصطلاح میں گویا آپ یہ موبائل استعمال کرتے ہیں دن میں، تو اب رات میں اس موبائل کو کیا کرنا پڑے گا، چارج کرنا پڑے گا۔ اگر چارج نہیں کریں گے تو پھر وہ کام نہیں کرے گا۔ یہی حال ہے لوگوں کے اندر، ہم دین کا کام کرتے ہیں، لوگوں کے قلوب کا اثر کام کرنے والے کے قلب پر آتا ہے قدرتوں کی شکل میں۔ ان کو دور کرنے کے لیے رات کی تنہائیوں میں اللہ تبارک تعالیٰ کے ساتھ تعلق قائم کرنا پڑے گا، اللہ کی عبادت میں مشغول ہونا پڑے گا، گویا وہاں سے لو اور یہاں پر پہنچاؤ۔ جب تک کہ وہ نہیں ہوگا یہاں تک اس کام کے اندر جان پڑے گی نہیں۔ یہی اصل بنیاد ہے دین کے کاموں کی۔ نبی کریم صلی اللہ علیہ وسلم کی حیات طیبہ کا مطالعہ کریں، اور آپ کے بعد حضرات صحابہ اور اصحاب کرام کی زندگیوں کا مطالعہ کریں۔ دین میں وہ اللہ کی مخلوق کے اندر اللہ کے دین کو پہنچانے کا کام کرتے تھے، رات میں اللہ کے سامنے رو رو کر کے اللہ سے وہ اپنے تعلق کو مضبوط کرنے کا کام کرتے تھے۔ رحبان باللیل و سبحرسان بالنہار، یہ ان کی خصوصیت تھی۔ آج ہم لوگوں کے اندر تو کام کرتے ہیں لیکن راتوں میں اللہ تبارک تعالیٰ کے ساتھ ہمیں جو تعلق قائم کرنا چاہیے وہ کرتے نہیں۔ حضرت مولانا دمشق میں ایک ادارہ تھا، دار ابن کثیر، جو بڑی بڑی شخصیتوں کی سوانح کو شائع کرتا تھا۔ 1997 میں اس نے مولانا علی میاں ندوی رحمۃ اللہ علیہ کی سوانح، جو عبد الماجد غوری نے عربی زبان میں لکھی ہے، 450 صفحات کی، اس کو شائع کیا۔ اس کا جو مقدمہ ہے وہ دمشق یونیورسٹی کے جو شعبہ دینیات کے سربراہ تھے ڈاکٹر سعید الحق، انہوں نے اس کو لکھا ہے، وہ مقدمہ اس کا، اس سوانح کا۔ اس میں انہوں نے لکھا ہے کہ 1956 میں مولانا علی میاں کو جو ہے حکومت شام نے دعوت دی تھی دمشق یونیورسٹی کے اندر رجال الفکر و دعویٰ کے عنوان پر جو ہے مقالات پیش کرنے کے لیے، اور وہ الاستاذ الزائد وزٹنگ پروفیسر کی حیثیت سے۔ چنانچہ وہ تشریف لائے، کیونکہ حکومت کی دعوت پر گئے تھے، حکومت نے آپ کے قیام کے لیے جو ہے 5-star ہوٹل کے اندر انتظام کیا۔ مولانا نے کہا میں تو ایک مولوی آدمی ہوں، درویش ہوں، مجھے 5-star ہوٹل میں جو ہے سکون نہیں ملے گا، مسجد کا کوئی کمرہ ہو مجھے دے دیا جائے۔ چنانچہ وہاں اپنے قیام کیا، اور مولانا نے وہاں اس قیام کے زمانے میں اس عنوان پر جو مقالات پیش کیے، تو وہ ڈاکٹر سعید الحق لکھتے ہیں کہ اس زمانے میں شام کے جو بڑے بڑے علماء تھے وہ ہال میں جو جہاں مقالہ دیا جاتا تھا پہلے سے آ کر بیٹھ جاتے تھے، بڑے بڑے اونچے علماء۔ حالانکہ مولانا علی میاں کی عمر اس وقت تو اتنی زیادہ نہیں تھی، تو ڈاکٹر سعید الحق کہتے ہیں کہ دراصل ان کے ان مقالات کی تاثیر میں اصل جو تاثیر تھی وہ ان کے راتوں کا اللہ تبارک تعالیٰ کے ساتھ جو قیام تھا اور تعلق تھا اس کی نسبت پر۔ اور پھر انہوں نے ایک واقعہ بیان کیا کہ وہیں دمشقہ کے اندر ایک بڑے عالم تھے شیخ علی دقرہ، وہ ایک مسجد کے اندر فجر کی نماز کے بعد درس دیتے تھے، اور ان کے درس کا حال یہ تھا کہ وہ بہت سادہ درس ہوتا تھا، لیکن اس درس میں حاضری دینے کے لیے دور دور سے لوگ آتے تھے، مسجد چھوٹی تھی بھر جاتی تھی، لوگ سڑکوں کے اوپر چٹائیاں بچھا کر بیٹھتے تھے، آواز بھی باہر نہیں پہنچتی تھی، پھر بھی درس کی تاثیر کا عالم یہ تھا کہ لوگوں کی آنکھوں سے آنسو بہتے رہتے تھے اور ایک عجیب کیفیت ہوتی تھی۔ ان کے ایک شاگرد نے ایک مرتبہ کہا، حضرت ہم بھی درس دیتے ہیں لیکن ہمارے درس میں وہ اثر نظر نہیں آتا جو آپ کے درس کے اندر ہم دیکھ رہے ہیں۔ تو ان شیخ نے جواب میں کہا، بیٹا تمہاری تربیت کے لیے کہتا ہوں، میں رات کو تہجد کی نماز میں روزانہ 10 پارے اس لیے پڑھتا ہوں کہ اللہ تبارک تعالیٰ میرے اس درس سے اپنے بندوں کو فائدہ پہنچائے، اس کا یہ اثر ہے جو تم دیکھ رہے ہو۔ خالی بڑے بڑے علمی نکات، وہ شاگرد نے یہی کہا، ہم بڑے اونچے نکات بیان کرتے ہیں اپنے درس کے اندر تو بھی اس میں وہ اثر نہیں کا، خالی علمی نکات سے اثر نہیں آنے کا، اثر تو اصل میں دل سے آئے گا، اور اس کے لیے میں یہ اہتمام کرتا ہوں۔ تو حقیقت تو یہ ہے کہ جتنا اللہ کے ساتھ تعلق ہوگا، حضرت مہاراج میاں نے ایک واقعہ اور بیان کیا ہے، حیدرآباد کے اندر ایک بزرگ تھے، ایک مرتبہ ان کے گھٹنوں میں درد تھا، مجلس تھی اور مجلس کے اندر ان کا خادم وہ گھٹنوں کے درد کے لیے دوا مل رہا تھا، اور دیکھا کہ لوگوں میں کچھ جو ہے چمی گوئیاں کانا پھوسی ہو رہی ہے، اور ایک شور سا، جیسے مجلس کے اندر کانا پھوسی ہوتی ہے تو شور ہوتا ہے، تو وہ خادم دیکھ رہا ہے کہ حضرت شیخ کی مجلس میں کبھی ایسی کیفیت نظر نہیں ہے، آج پہلا موقع تھا کہ وہ دیکھ رہا تھا کہ لوگ اس طرح آپس میں بات چیت کر رہے ہیں، تو ادھر دیکھ رہا ہے ادھر دیکھ رہا ہے، اس کے شیخ نے یوں اشارہ کیا گھٹنے کی طرف، وہ یوں سمجھا کہ یہاں درد ہے، وہاں اور زیادہ دوا ملنے لگا، پھر وہ کیفیت تو وہ جو مجلس کے اندر جو شور تھی معمولی تھی کیفیت وہ ختم نہیں ہوئی، پھر وہ دیکھ رہا ہے، تو شیخ نے کہا آج رات کو گھٹنے کے درد کی وجہ سے میرا رات کا جو معمول ہے وہ اذکار اور تلاوت اور نماز کا وہ میں ادا نہیں کر سکا، اس کا یہ اثر ہے جو تم مجلس کے اندر دیکھ رہے ہو۔ حضرت مولانا علی میاں نے ایک شعر بھی اس پر پڑھا، رحم کر قوم کی حالت پر اے ذکر خدا، رحم کر قوم کی حالت پر اے ذکر خدا، کہ بے ادب ہو گئی ہے محفل تیرے اٹھ جانے سے۔ آج عوام کے اندر علماء کا جو ادب باقی نہیں رہا، اس کی بڑی وجہ یہی ہے کہ اللہ تبارک تعالیٰ کے ساتھ جو تعلق، جو نسبت، جو اس کی طرف ہمیں رغبت ہونی چاہیے، اس میں کمی آ گئی، اسی کا اثر ہے جو ہم معاشرے کے اندر دیکھ رہے ہیں۔
علماء کے தனிப்பட்ட அமல்கள் அந்த அமல்களை நாங்கள் செஞ்சுவோம், அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். உலமாக்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு ரெண்டு நிஸ்பத் இருக்குது, ஒன்று இருக்குது அல்லாஹோட தொடர்பும், அடுத்தது இருக்குது அடியார்களோட தொடர்பும். அல்லாஹோட தொடர்பும் எப்போ சீராக இருக்குமோ அப்போதான் அடியார்களுக்கு மத்தியில் நாங்கள் செய்யக்கூடிய உழைப்பு இருக்குது, அது பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். எப்போ அல்லாஹோட இருக்கக்கூடிய தொடர்பு அது சீராக இல்லையோ, அது உறுதியாக இல்லையோ, அப்போ எங்களோட தாவத், நாங்கள் செய்யக்கூடிய தமிழ் இவைகள் எல்லாம் மக்களுக்கு மத்தியில் பெரிய பிரயோஜனத்தை கொடுக்க மாட்டாது. அதுதான் இதில் பல உதாரணங்களின் மூலமாக எங்களுக்கு வழங்கப்படுத்தினாங்க. ஆரம்பமாக எங்களுக்கு சொன்ன உதாரணம் என்னன்னு சொன்னால், அலிமியா சாஹிப் என்ற அபுல் ஹசன் அலி அந்த நதுவி ரஹ்மத்துல்லாஹி, அவங்களோட ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. பொதுவாக தார் இப்னு கதீர் என்றக்கூடிய அந்த நிறுவனம் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரியார்கள் சம்பந்தமாக எழுதப்பட்ட ஒவ்வொரு உலகத்தையும் எழுதப்பட்ட கிதாபுகளை பிரிண்ட் போட்டாங்க. ஆலாமுல் இஸ்லாமோ இன்னும் உங்கள் பேரில் கிட்டத்தட்ட 20-30 இந்த ஜுசுகள் இருக்கிற ஒவ்வொரு கத்தியும் எழுதப்பட்டது. அதில் அலிமியா சாஹிப் பற்றியும் ஒருத்தர் கிதாப் எழுதினார். அந்த கிதாபுக்கு ஒருத்தர் முன்னுரை எழுதினார். அந்த முன்னுரையில் அலிமியா சாஹிப் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க. என்னத்தை குறிப்பிட்டாங்கன்னு சொன்னால் ரிஜாவுல் ஃபிக்ரி வத்தாவா சம்பந்தமாக தினஸ்கில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில் ஹஜரத் அவங்க போய் அவங்க அங்கே கருத்தரங்குகள் செய்யணும். அதற்காக வேண்டி திமஸ்கு அந்த அரசாங்கத்தாலே அவர்கள் வரவழைக்கப்பட்டார். பொதுவாக அரசாங்கத்தால் வரவழைக்கப்பட்டால் அரசாங்கம் அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸையும் செஞ்சு கொடுக்கும். அரசாங்கத்தால் வரவழைக்கப்பட்டதனால் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல். அதில் சொன்னாங்க என்ன, நாங்கள் உலமாக்கள் நாங்கள் இருக்கிறோம்னாலும் எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு பள்ளி நீங்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ரூம் இருந்தால் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லி அங்கே தங்காமல் அவங்க பள்ளி ஒன்றில் தங்கினாங்க. பள்ளி ஒன்றில் தங்கிக்கிட்டு தான் அவங்க ஒவ்வொரு நாளும் போய் அந்த மகாதாரவை நடத்தி போட்டு வருவாங்க. அந்த தலையீட்டில் விஜயாலயம் சிக்கிரி வந்தாவோடைய தலையீட்டில் அந்த மகாதாரவை நடத்தி போட்டு வருவாங்க. அந்த அவங்களோட பாடத்துக்கு அங்கே திமஸ்கில் இருக்கக்கூடிய மிக பெரும் பெரும் உலமாக்கள் நேரத்தோடு வந்து உட்காந்துருவாங்க. அதுக்கு அந்த முக்கத்தியமாக இருக்கிறவங்க எழுதுறாங்க, என்ன காரணம் என்றா இந்த மாதிரி பெரும் பெரும் மூலமாக நீங்கள் முன்னால் வந்து உட்கார்றதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னார், அவங்க இரவுல அல்லாஹ்வோட அவர்களுடைய தொடர்பை அவங்க உறுதிப்படுத்தி கொண்டு இருந்தாங்க. அந்த பள்ளியில் இருக்கிற காலகட்டம் அடுத்த நாளைக்கு வந்து அவங்க செய்யக்கூடிய முகாதரம் இவ்வளோ பெரிய பெரிய உலமாக்கள் வந்து உட்கார்வதற்கு காரணமே அதுதான், காரணமே அதுதான் என்று சொல்லி அவங்க அந்த முக்கத்தை மாதிரி வெளியே வச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் என்று சொன்னாங்க, அதில் தான் அவங்களோட ஷேக் அவங்க மஹமதுல் ஹசன் கங்கோவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இவங்க இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களோட பல பிரயாணங்கள் செஞ்சுருக்கிறாங்க. அதில் மேவாத்துகளுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் பிரயாணங்களில் போயிருக்கிறாங்க. ஹசரத் சொன்னதாக இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதாக கங்கோவி ரஹ்மத்துல்லாஹி சொல்றதாக அதில் அவங்க சொல்கிறாங்க. இலியாஸ் ரஹிமஹுல்லா அவங்க இப்படி தவ்லீகுடைய உழைப்புக்காக போய் வந்து மக்களுக்கு மத்தியில் உழைப்புகள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தால் அவங்க வந்து திரும்ப என்ன செய்வாங்கன்னா, மூன்று நாள் ராய்ப்பூரில் அப்துல் ரஹீம் ராய்ப்பூரி ரஹிமஹுல்லா அவங்க அவங்களோட ஹான்காவுக்கு போய் மூன்று நாள் இருப்பாங்க. அப்படி கிடைக்கலன்னு சொன்னால் அதாவது சஹாரம்பூரில் வந்து இருப்பாங்க மூன்று நாள் ஏற்றிக்கா அவர்களோட ஹான்காவில் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலன்னா நிஜாமுத்தீனில் மூன்று நாள் ஏற்றிக்காக இருப்பாங்க. அதுக்கு அவங்க காரணம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னதாக கங்கோவி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க. என்ன காரணம் சொன்னாங்கன்னா, மனிதர்களுக்கு மத்தியில் நாம் முயற்சி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த மனிதர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அகராத்தும் அந்த உழைப்பு செய்யக்கூடிய தானியுடைய உள்ளத்தை பாதிக்கும். உதாரணம் காட்டினாங்க, ஒரு கத்தி இருக்குது, இந்த கத்தியால் நாங்கள் அந்த மரத்தடியை வெட்ட அழகாக வெட்டி இருக்கும். ஆனால் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வெட்டி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும், கத்தி கொஞ்சம் மொட்டையாகும். மொட்டையானால் திரும்ப நாங்கள் அதை தீட்டி போட்டு வெட்டினா தான் திரும்ப பழைய கூறுமைக்கு வந்து அது நல்ல அழகாக வெட்டும். அப்படியே நம்ம தீட்டாமலே வெட்டிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் என்ன நடக்கும், ஒரு காலம் வரும் அதால் மரக்கறியை கூட வெட்டையெல்லாம் போய்டும் அந்த கத்தியாக. இது என்னத்தை உதாரணம் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் உழைப்பு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் மக்களுக்கு மத்தியில் மக்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளுடைய அசராக இருக்கிறது தானே இந்த தாயினுடைய உள்ளத்துக்களே தாக்கும். எப்படி கத்தி கூர்மையாக இருந்த கத்தியை நாங்கள் வெட்ட என்ன நடக்குது, அது மொட்டையாக போகுது. தீட்டாம விட்டுட்டோம்னு சொன்னால் அதை எதுக்கும் பிரயோசனம் இல்லாமல் ஆகிடும். அதே மாதிரி மனிதர்களுக்கு மத்தியில் நாங்கள் முயற்சி செய்ய அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊத்தைகள் எங்களை உள்ளத்திலையும் தாக்கியில் ஏற்படுத்தும். நாங்கள் என்ன செய்யணும், அதுக்கு அல்லாஹோட தொடர்பை நாங்கள் சரியாகி கொண்டோம் என்றால் அது இல்லாமல் போயிடும். அதனால தான் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க வந்து ஹான்கால பேசியிருப்பாங்க அல்லது மூன்று நாள் எட்டிக்கா இருப்பாங்க பொதுமக்களுக்கு மத்தியில் முயற்சி செஞ்சது பின்னாங்க. இதுக்கு இன்னொரு உதாரணம், இந்த காலத்துக்கு உரிய உதாரணம் ஒன்று சொல்லி காட்டினாங்க. காலையிலிருந்து நாங்கள் இரவாக காலத்தில் மொபைல் ஃபோனில் பேசுகிறோம், பேசிட்டு நாங்கள் சார்ஜ் பண்ணாமல் வச்சுட்டோம் என்றால் அடுத்த நாளையில் அதெல்லாம் பேசலாம். அதனால் சார்ஜ் பண்ணிருந்தா இரவேல அடுத்த நாளைக்கு எங்களுக்கு பேசலாம். இதே மாதிரி நாங்கள் மக்களுக்கு மத்தியில் முயற்சி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளுடைய அதரா எங்களை உள்ளத்தில் பட்டு எங்களை உள்ளவும் பழுதாகும். அதை இல்லாமாக்குறதுக்காக வேண்டி நாங்கள் இரவில் அல்லாமோட தொடர்பாக இருந்தோம்னு சொன்னால் தொடர்பு நாங்கள் சரியாக சீராகி கொண்டோம்னு சொன்னால் அது இல்லாமல் ஆகிக்கும். அதனால் நாங்கள் இந்த விஷயத்தில் மிச்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு அல்லாஹோட எந்த அளவுக்கு உறுதியான தொடர்பு இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் எங்களோட தாவை பிரயோசனம் அளிக்கும், மக்களுக்கு மத்தியில் பெரிய அகராதத்தை ஏற்படுத்தும். அதுக்கு ஒரு சம்பவம் தான் சொன்னாங்க, அலிமியா சாப்பிடைய சம்பவம். அதில் என்ன ஒரு சம்பவம் ஒன்று சொல்லி காட்டினாங்க, அலி தக்கர் ரஹிமஹுல்லாஹு சொல்லக்கூடியவங்களுடைய சம்பவம், அவங்க அவங்களோட மஜ்லிஸ் எப்படியாப்பட்ட மஜ்லிஸ்ன்னு சொன்னால், பள்ளி சிறிசாக இருந்துச்சு, அதுவும் சார்ந்த இருந்த ஒரு பெரியாரர்கள் தான் அவருடைய மஜ்லிஸ் பள்ளி, சின்ன பள்ளி, மஜ்லிஸுக்கு ஆட்கள் வந்து உட்காருவாங்க, எந்தளவுன்னா மஜ்லிஸுக்கு வெளியிலேயும் கூட ஆட்கள் உட்காருவாங்க, இவங்க பேசுகிற சத்தம் கூட அந்த வெளியில் நிற்கிறார்களுக்கு கேட்காது, அவ்வளோ பெரிய மஜ்மாவாக இருக்கும். ஆனால் அந்த மஜ்மாவில் பாடல் நடக்கிறது கேட்காமலே அங்கே இருக்கக்கூடியவங்க அழுவாங்க. மஜ்லிஸில் பெரிய ஒரு அசரா கொண்டு ஏற்படும், எல்லாருடைய கண்ணால் கண்ணீர் வடியும். ஒரு நாள் அவங்களோட மாணவர் ஒருத்தர் கேட்டாரு, அதில் அது நாங்கள் பெரிய பெரிய முத்தாக்கள் எல்லாம் பயன் செய்கிறோம், ஆனால் இந்த மாதிரி அசரா தொண்டைகளும் மஜ்மாவில் வருகிறதில்லை, உங்களோட பேச்சு வெளியிருக்கிறார்களே கேட்குதும் இல்லை, ஆனால் அழுகிறாங்க, பெரிய ஒரு அசரா தொண்டு ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்க உடனே அவங்க சொன்னாங்களா, மாணவர் கேட்டாங்க என்னன்னாங்க, நான் உங்களுக்கு தர்பியத்துக்காக வேணா இந்த விஷயத்தை சொல்கிறேன் என்று சொல்லி போட்டு சொன்னாங்களாம், இந்த மஜ்லிஸில் பெரிய மாற்றம் ஒன்று ஏற்படணும் என்பதற்காக வேண்டி நான் இரவுல தொழக்கூடிய தொழுகையில 10 ஜுசூக்கள் குருவாக்குவதற்கா, நான் இரவையில தொழக்கூடிய தொழுகையில 10 ஜுசூக்கள் நான் குருவாகவும் குருவா செய்கிறேன், அடுத்த நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த மஜ்லிஸில் பெரிய ஒரு மாற்றம் உருவாகணும் என்ற பேச்சின் மூலமாக. இப்படி அல்லாஹோடு அவங்க நெருங்கிய தொடர்பு வச்சிருந்தாங்க, உறுதியான தொடர்பு வச்சிருந்தாங்கன்றதுனால தான் இவ்வளோ பெரிய மாற்றம் அவர்களுடைய மஜ்லிஸில் இருந்தது. இப்படி சில சந்தர்ப்பங்களில் எங்களை அந்த அல்லாஹோடு இருக்கக்கூடிய தொடர்பு இல்லாமல் போயிருமென்றால் அதனுடைய அசரா சில நேரம் மஜ்லிஸ்லேயே வரும். ஹைதராபாத்தில் இருந்து ஒரு பெரியாருடைய சம்பவத்தை சொல்லி காட்டினாங்க, அவங்க வலம போல மஜ்லிஸில் பாடல் நடத்திக்கிட்டு இருந்தாங்க, இதனாலும் அந்த மஜ்லிஸில் நல்ல ஒரு ஒரு நிலைமை தான் இருக்கும். ஒரு நாள் என்ன நடந்துச்சுன்னா, வலமைக்கு மாற்றமாக மஜ்லிஸில் ஆட்கள் பேசிக்கொள்ளக்கூடிய சத்தம் மட்டும் கேட்டுச்சு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாதிம் அவர் பார்த்தாரு, பார்த்த உடனே ஹஜ்ரத் காலை காட்டினான், காலை காட்டினோடனே ஐயர் என்ன செஞ்சாரு, காலில் அந்த தேங்க எண்ணெய் பூசினாரு, கொஞ்சம் மசாஜ் பண்ணினாரு, கால் நோவோ தெரியாது ஹஜ்ரத்துக்கு அப்படின்னு. இனி அதுக்கு பின்னால் அவங்க பேசிட்டு இருக்கிறவங்க திரும்ப அதே ஹாலா மஜ்லிஸ் இருக்கக்கூடிய சத்தியம் நிரந்தர் நீங்கள்ல இவர் கை காலை காட்டினோடனே என்ன கொஞ்சம் ஊண்டி அவர் நெசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டு அந்த கால் நோவு போலாம், அதில் என்ன கொஞ்சம் ஊண்டி நெசிக்க சொல்கிறாங்க போலாம் அப்படியே. அப்பயே வந்து சத்தம் நீங்கள் அதோட அவரை பார்த்து சொன்னாங்க, காலை காட்டின காரணம் என்னன்னு சொன்னால், நேற்று எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சு, அதனால் ராவையில் நான் என்ன அமல்களை செஞ்சுட்டு இருந்தேனோ அல்லாஹோட நெருங்குறதுக்காக வேண்டி அந்த அமல்கள் நேற்று ராவு என்னால் செஞ்சு கொள்ள கிடைக்கல, இந்த காலில் வச்சு தொழுகிறது இவாதாரங்கள் செய்கிறது இந்த விஷயம் நேற்று இரவு நடக்காததினால தான் இந்த அல்லாஹ் இந்த மகிமாவை ஏற்படுது என்று ஹாலிமுக்கு அவங்க சொன்னாங்க. அதனால் எங்களை நாங்கள் உண்மையிலே ஒரு சிறுமை தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தத்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதே மாதிரி தப்லீக் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், பல விஷயங்களை மற்ற மக்களுக்கு எட்டி வச்சுட்டு இருக்கிறோம், வரக்கூடிய ஆக்களுக்கு படித்து கொடுத்துட்டிருக்கிறோம், என்னென்னலாம் செஞ்சுட்டிருக்கிறோம், ஆனால் இவைகளில் பெரிய மாற்றம் இல்லாததுக்குரிய காரணம் என்னென்றா, எங்களை ஒரு டிஸ்பத்து ஒரு சைடு சீராக இருக்குது, அந்த விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்குது, மறு சைடு எங்கள்கிட்ட சரியாக நடக்குது இல்லை. அது என்ன, இரவேல அல்லாஹோட இருக்கக்கூடிய தொடர்பும் அது எங்கள்கிட்ட சரியாக இல்லை என்பதனால தான் நீங்கள் பெரிய பிரயோசனம் கொடுக்குறீங்க. அதனால் நாங்கள் அந்த தொடர்பை நாங்கள் ஏற்படுத்தணும். ஆரம்பத்திலே சொன்னாங்க, நாங்கள் பெரியார்களுடைய யாருடைய சம்பவத்தை மிக திரும்பி பார்த்தாலும் சரி, அந்த அவர்களுடைய சமூகத்தை திரட்டி பார்க்கணும்னு சொன்னால், நபிமார்களாக இருக்கலாம், சஹாபாக்களாக இருக்கலாம், அவர்களுக்கு பின்னால் வந்த பெரியார்களாக இருக்கலாம், யாருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தாலும் அவர்களுடைய தாவத் தகுதி நிறைய பிரயோசனம் அளிப்பதற்குரிய காரணம் என்னவாக இருந்திருக்கு என்றால், இரவையில் அவர்களோடு இருந்த அல்லாஹோடு இருந்த தொடர்பு தான் இவ்வளோ பெரிய பிரயோசனங்கள் மக்களுக்கு போய் சேர்வதற்கு காரணமாக இருந்திருக்குது. அதனால் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அவசியம் எங்களை ஒரு சைடனாக பார்க்காம, அதாவது மக்களோடு இருக்கக்கூடிய தொடர்பான சீர் செஞ்சுட்டு போகிற விஷயத்தில் மும்முரமாக ஈடுபடுறதற்கான அல்லாஹோடு இருக்கக்கூடிய அந்த தொடர்பை நாங்கள் உறுதிப்படுத்தி கொள்வதற்கான வேண்டி நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்யணும்.
ஹஜ்ரத் மௌலானா முஃப்தி முஹம்மத் ஷஃபி சாஹப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சூரத் முஸ்ஸம்மில் கி தஃப்ஸீர் மே லிக்கா ஹை, ஜோ லோக் இஸ்லாஹே கல்க கா காம் கர்தே ஹேன் اور تعلیم و تبلیغ کے سلسلے سے جڑے ہوئے ہیں, ان کے دین کی مشغولی تو یہ ہو اور راتوں کو وہ اللہ تعالیٰ کے لیے خاص کر دیں, راتوں کو اللہ کی عبادت میں مشغول رہیں. یہ سورہ مزمل ہم کو یہی درس دیتی ہے, تبھی گویا ہماری دین کی یہ مصروفیات کارآمد ہو سکتی ہے. نبی کریم صلی اللہ تعالیٰ علیہ وسلم نے بڑی تاکید فرمائی ہے, بڑی ترغیب دی ہے. حضرت سلمان فارسی رضی اللہ تعالیٰ عنہ کی روایت, علیکم بقیام اللیل فإنه داب الصالحین قبلکم ومقربۃ لکم الی ربکم ومغفرۃ للسیئات ومنہاۃ عن الاثم ومطردۃ للداعی عن الجسد, کہ تم رات کے قیام یعنی تہجد کو لازم پکڑ لو, اس لیے کہ تم سے پہلے نیک لوگوں کا یہ شیوا اور طریقہ رہا. ہم بھی اگر صالحین کی جماعت میں اپنے آپ کو شامل کرنا چاہتے ہیں تو ضروری ہے کہ قیام اللیل کا اہتمام کریں. اور آگے, مقربۃ لکم الی ربکم, تمہارے لیے اللہ کے قرب کا ذریعہ, ومغفرۃ للسیئات, اور گناہوں کا کفارہ, ومنہاۃ عن الاثم, اس میں پر اللہ کی نافرمانی سے آدمی کو بچانے والا, اور مطردۃ للداعی عن الجسد, اور جسم میں سے بدن میں سے بیماری کو بھگانے والا. گویا یہ فائدہ بھی ہے, یہ ضرور اہل علم کے طبقے کو اس کا اہتمام کرنا چاہیے. آپ سب حضرات سے میں ایک وعدہ لینا چاہتا ہوں کہ طے کر لیں کہ انشاءاللہ آپ کے راتوں کو تہجد کا ہم اپنی حیثیت کے مطابق اہتمام کریں گے. ہر ایک اس کا اہتمام کرے, اس کی بڑی برکات ہے, اور اس سے آپ کے یہ دینی کاموں میں انشاءاللہ چار چاند لگ جائیں.
مفتی شفیع صاحب رحمۃ اللہ علیہ ہوں گے, سورہ مزل میں مطلب یہ تفسیر ہے سید اور روز ہے اللہ رحمۃ اللہ, یار منیدر ہروڑے அவர்களுடைய خدمتல யாரெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ, தாவத் தபலீ தாலி என்ற அடிப்படையில் அவங்க எல்லாருக்கும் அவசியமாகவும் பகல் நேரத்தை அதுக்கு ஒதுக்கி போட்டுட்டு இரவு நேரத்தை இவாதத்துக்கு ஒதுக்குறது அவசியமாகும் சொல்லி அவங்க எழுதி போட்டு, இதுதான் சூரா முஸ்லிமில் எங்களுக்கு பாடம் கற்றுத்தருது என்று சொல்லி எழுதியிருக்கிறாங்க அவங்களோட விஷயம். அதனால் இந்த இரவு வணக்கம் இருக்குது, தகச்சி இருக்குது, இரவுடைய இவாதத்தில் இருக்குதுன்னு இதில் நாங்கள் அதிகமாக கண்ணும் கருத்துமாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த விஷயத்தை அதிகமாக எங்களுக்கு தர்ஜீப் பண்ணியிருக்கிறாங்க. சல்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ரிவாயத்தை சொல்லி காட்டினாங்க, அனைத்தும் கியாமில்லை, நீங்கள் தெளிவாக சொல்லி காட்டினாங்க ரெண்டு முறை, கியாமில்லைன்னு நீங்கள் பட்டி பிடிச்சிக்கோங்க, தஹஜ்ஜுதை நீங்கள் பட்டி பிடிச்சிக்கோங்க. ஏனென்றால் இது உங்களுக்கு முன்னால் வந்தவர்களுடைய சாலிஹீன்களுடைய பாதை. ஒரு மனிதர் அந்த சாலிஹான மனிதர்களுடைய ஜமாத்தில் போய் சேர்றதா இருந்தால் அவருக்கு இலா வணக்கத்தை பட்டி பிடிக்கிறது அவசியம், அப்போதான் அந்த லிஸ்டில் அந்த இருக்கிற இடம் கொண்டு கிடைக்கும். அப்படி இல்லாட்டி அந்த சாலிஹீங்களோட எங்களுக்கு நினைச்சு பார்க்கறதுக்குமே இல்லை. அதனால் நபியாக முதல் முதல்ல சொல்லி காட்டினது என்னன்னு சொன்னால், இது முன்னால் வந்த சாலிஹீங்களுடைய பாதை, அதனால் நீங்கள் தஹஜ்ஜுதை நீங்கள் இரவு வணக்கத்தை இபாதத்தை இரவுல பட்டி பிடிச்சிக்கோங்க. அதுக்கு பின்னால் சொல்லி காட்டினாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இன்னும் பல பிரயோசனங்களை சொல்லி காட்டினாங்க. இது உங்களுக்கு நன்மை கிடைக்கும், இதில் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அல்லாஹ்வின் பக்கம் உங்களுக்கு நெருக்கம் கிடைக்கும். எந்தளவுண்டா இரவு வணக்கம் இருக்கிறது தானே மனிதனுடைய உடம்பிலிருந்து நோய்களை விரட்டிவிடும், நோய்களை விரட்டிவிடும் என்று சொல்லி. இப்படி வேற ஃபாயிதாக்கள் இருக்குது, துனியாவுடைய ஃபாயிதாக்கள் இருக்குது. அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மத்தினர்களுக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விடயமா. அதனால் எங்களை ஹிதுமாத்துகளை நாங்கள் மக்களுக்கோட சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய ஹிதுமாத்துகளுக்கு பகல ஒதுக்கிட்டு நாங்கள் இரவை அல்லாஹுடைய இபாதத்துக்காக நான் ஒதுக்கணும், ஒதுக்கினா தான் இங்கே எங்களுடைய தாவத்தோ தானியமோ தம்லியமோ எல்லாமே பிரயோசனமுள்ளதாக ஆகும். அதனால் சொல்கிறாங்க சொல்கிறவங்க, இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரு வாதா ஒன்று எடுக்கிறதுக்கு நான் இருக்கிறேன்னு சொன்னேன்னு சொன்னால், நீங்கள் எல்லாரும் அந்த வாதா தரணும். இன்ஷால்லா இதுக்கு பின்னால் உலமாக்களாகிய நாங்கள் எங்களோட அந்தஸ்துக்கு ஏற்ப, எங்களோட அப்படியே ஐக்கியத்துன்னு சொல்லி சொன்னாங்க, எங்களோட அந்தஸ்துக்கு ஏற்ப தகஜ தொழுகைகளை நாங்கள் உறுதியாக இருப்போம். அந்தஸ்துக்கு ஏற்ப என்ன எங்களுக்கு தெரியும், பொதுமக்களே தொழுகிறாங்க, நீங்கள் நேரம், அப்போ உலமாக்கள் எப்படி தொழணும், நாங்கள் தான் அதை முடிவு செய்யணும். அதுதான் அதில் ஒரு வார்த்தையே போட்டாங்க, எங்களோட அந்தஸ்துக்கு ஏற்க என்று தெளிவாக அந்த வார்த்தையை போட்டால் அதை நான் உலமாக அல்ல எங்களை பொறுப்பை தந்திக்கிறான், எங்களுக்கு எல்லாம் பல ஃபெசிலிட்டிஸ்களையும் தந்திருக்கிறான், எங்களை சிறப்போல தந்திக்கிறான். அதனால் எங்களுக்கேற்ப நாங்கள் ஒவ்வொருத்தரும் இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுகையில் நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று ஒரு வாதா தர சொல்கிறாங்க. لیکن ان شاء اللہ
سبحانك اللهم وبحمدك وتبارك اسمك وتعالى جدك ولا اله غيرك اللهم صل وسلم وبارك على سيدنا ومولانا محمد وعلى ال سيدنا ومولانا محمد كما تحب وترضى بعدد ما تحب وترضى ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم وفقنا لما تحب وترضى من القول والعمل والفعل والنية والهدى اللهم اجعلنا هادين مهتدين غير ضالين ولا مضلين سلما لأوليائك وهربا لأعدائك نحب بحبك من احبك ونعادي بعداوتك من خالفك من خلقك اللهم اغننا بالعلم وزيننا بالحلم واكرمنا بالتقوى وجملنا بالعافيه اللهم اعطنا افضل ما تؤتي عبادك الصالحين اللهم لا تنزي منا صالح ما اعطيتنا اللهم استر عوراتنا وامن روعاتنا اللهم احسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة اللهم إنا نسألك من خير ما سألك منه نبيك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما استعاذك منه نبيك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليك البلاغ ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم ربنا تقبل منا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم صلى الله تعالى على خير خلقه سيدنا ومولانا محمد وآله وصحبه اجمعين برحمتك.